ஓம் சாந்தி. 11/9/2025. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் முழு உலகத்தின் உண்மையிலும் உண்மையான நண்பர்கள். உங்களுக்கு யாரிடமும் பகைமை இருக்கக்கூடாது. கேள்வி: நீங்கள் ஆன்மீக இராணுவத்தினர். உங்களுக்கு தந்தை மூலமாக கிடைத்திருக்கும் எந்த ஒரு உத்தரவை அமலுக்கு கொண்டு வர வேண்டும்? பதில்: பேட்ஜை எப்போதும் அணிந்திருங்கள் என்று உங்களுக்கு டைரக்ஷன் கிடைத்திருக்கிறது. யாராவது இது என்ன, நீங்கள் யார் என்று கேட்டால், நாங்கள் முழு உலகத்திலிருந்து காம அக்னியை அணைக்கும் தீயணைப்பு படை என்று கூறுங்கள். இச்சமயம் முழு உலகத்திலும் காமத்தீ பிடித்துள்ளது. இப்பொழுது தூய்மையாகுங்கள், தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள். அப்பொழுது படகு கரையேறிவிடும் என்று நாங்கள் அனைவருக்கும் செய்தி அளிக்கிறோம். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் சகஜ நினைவில் உடலை வருத்தி அமர்ந்துள்ளார்கள். ஒரு சிலருக்கு கடினமாக படுகிறது. நாம் இறுக்கமாக அல்லது கண்டிப்பாக அமர வேண்டும் என்று நிறைய பேர் குழம்புகிறார்கள். இப்படி எந்த ஒரு விஷயமும் இல்லை. எப்படி வேண்டுமானாலும் அமருங்கள் என்று தந்தை கூறுகிறார். தந்தையை நினைவு மட்டும் செய்ய வேண்டும். இதில் கடினமான விஷயங்கள் எதுவும் கிடையாது. அந்த அடயோகிகள் இது போல கால்களை இறுக்கமாக சரீரத்தை வலுக்கட்டாயப்படுத்தி அமர்கிறார்கள். கால் மீது கால் உயர்த்தி வைத்துக் கொண்டு நிற்கிறார்கள். இங்கோ ஓய்வாக அமருங்கள் என்று தந்தை கூறுகிறார். தந்தை மற்றும் 84 பிறவியின் சக்கரத்தை நினைவு செய்யுங்கள். இது இருப்பதே சுலபமான நினைவாக. எழுந்தாலும் அமர்ந்தாலும் புத்தியில் பாபா இருக்க வேண்டும். பாருங்கள், இந்த சிறிய குழந்தை தந்தைக்கு பக்கத்தில் அமர்ந்துள்ளார். இவருடைய புத்தியில் தாய் தந்தை தான் நினைவில் இருப்பார். நீங்கள் கூட குழந்தைகள் தானே. தந்தையை நினைவு செய்வதோ மிகவும் சுலபமாகும். நாம் பாபாவின் குழந்தைகள். பாபாவிடமிருந்துதான் ஆஸ்தியை பெற வேண்டும். சரீர நிர்வாகத்தின் பொருட்டு இல்லற காரியங்களில் தாராளமாக இருங்கள். மற்றவர்களின் நினைவை மட்டும் புத்தியிலிருந்து நீக்கிவிடுங்கள். ஒரு சிலர் ஹனுமானை, ஒரு சிலர் மற்றொருவரை, சாது ஆகியோரை நினைவு செய்து கொண்டிருந்தீர்கள். அந்த நினைவை விட்டுவிட வேண்டும். நினைவு செய்கிறார்கள் அல்லவா. பூஜைக்காக பூஜாரி கோவிலுக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. இதில் எங்குமே செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாரை சந்தித்தாலும் தந்தையாகிய என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று சிவபாபா கூறுகிறார் என்பதை கூறுங்கள். சிவபாபாவோ நிராகாரமானவர். அவசியம் அவர் சாக்காரத்தில்தான் வந்து என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார். நான் பதீத பாவனன் ஆவேன். இது சரியான வார்த்தை அல்லவா. என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். நீங்கள் அனைவரும் பதீதமாக உள்ளீர்கள். இது பதீதமான தமோ பிரதான உலகமாகும். எனவே எந்த ஒரு தேகதாரியையும் நினைவு செய்யாதீர்கள் என்று பாபா கூறுகிறார். இது நல்ல விஷயம் அல்லவா. எந்த ஒரு குரு ஆகியோருக்கு மகிமை செய்வதில்லை. என்னை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பாவங்கள் நீங்கி போகும் என்று தந்தை கூறுகிறார். இது யோக பலம் அல்லது யோக அக்னியாகும். கீதையினுடைய பகவான் நிராகாரமானவரே தான் என்று எல்லையில்லாத தந்தை உண்மையை கூறுகிறார். கிருஷ்ணருடைய விஷயம் கிடையாது. என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், வேறு எந்த வழியும் கிடையாது என்று பகவான் கூறுகிறார். பாவனமாக ஆகி செல்வதால் உயர்ந்த பதவி அடைவீர்கள், இல்லை என்றால் குறைந்த பதவி ஆகிவிடும். நாங்கள் உங்களுக்கு தந்தையின் செய்தியை அளிக்கிறோம். நான் செய்தி அளிப்பவனாவேன். இது போல புரிய வைப்பதில் எந்த கஷ்டமும் கிடையாது. தாய்மார்கள், அகலிகைகள், உடல் ஊனமுற்றவர்கள் கூட உயர்ந்த பதவியை அடைய முடியும். இங்கு இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, இல்லறத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி. அப்படியின்றி இங்கு இருப்பவர்கள் அதிகமாக நினைவு செய்ய முடியும் என்பதல்ல. வெளியில் இருப்பவர்கள் கூட அதிகமாக நினைவில் இருக்க முடியும் என்று பாபா கூறுகிறார். நிறைய சேவை செய்ய முடியும். இங்கு கூட தந்தையிடம் புத்துணர்வு பெற்று செல்கிறீர்கள் என்றால் உள்ளுக்குள் எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். இந்த சீச்சி உலகத்திலோ இன்னும் சிறிது நாட்களே மீதமுள்ளன. பிறகு கிருஷ்ணபுரிக்கு சென்று விடுவோம். கிருஷ்ணரின் கோவிலுக்கு கூட சுகதாமம் என்று கூறுகிறார்கள். எனவே குழந்தைகளுக்குள் அளவற்ற குஷி இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் எல்லையில்லாத தந்தையினுடையவராக ஆகியுள்ளீர்கள். உங்களைத்தான் சொர்க்கத்திற்கு அதிபதியாக ஆக்கியிருந்தார். பாபா, 5000 வருடங்களுக்கு முன்பேயும் நாங்கள் உங்களை சந்தித்திருந்தோம், மீண்டும் சந்திப்போம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். இப்பொழுது தந்தையை நினைவு செய்வதன் மூலம் மாயை மீது வெற்றி அடைய வேண்டும். இப்போது இந்த துக்க தாமத்திலோ இருக்க வேண்டியதில்லை. நீங்கள் படிப்பதே சுகதாமத்திற்கு செல்வதற்காக. அனைவரும் கணக்கு வழக்கு முடித்துவிட்டு திரும்பி செல்ல வேண்டும். நான் வந்திருப்பதே புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்வதற்காக. மற்ற எல்லா ஆத்மாக்களும் முக்தி தாமம் சென்று விடுவார்கள். நான் காலனுக்கெல்லாம் காலனாவேன் என்று தந்தை கூறுகிறார். அனைவரையும் சரீரங்களிலிருந்து விடுவித்து பின் ஆத்மாக்களை கூட்டி செல்வேன். நாம் சீக்கிரமாக செல்வோம் என்று எல்லோரும் கூறவும் செய்கிறார்கள். இங்கோ இருக்க வேண்டியதில்லை. இதுவோ பழைய உலகம், பழைய சரீரமாகும். நான் அனைவரையும் அழைத்து செல்வேன் என்று இப்பொழுது தந்தை கூறுகிறார். யாரையுமே விடமாட்டேன். ஹே பதீத பாவனரே, வாருங்கள் என்று நீங்கள் அனைவரும் தான் அழைத்தீர்கள். நினைவு செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்றாலும் கூட பொருள் எதுவும் புரியாமல் உள்ளார்கள். பதீத பாவனரே என்று எவ்வளவு குரல் கொடுத்து பாடுகிறார்கள். பிறகு ரகுபதி ராகவ ராஜா ராம் என்றும் கூறுகிறார்கள். இப்பொழுது சிவபாபாவோ ராஜா ஆவது இல்லை, ஆட்சி புரிவதும் இல்லை. அவரை ராஜா ராம் என்று கூறுவது தவறாகிவிடுகிறது. மாலையை நினைவு செய்யும் பொழுது ராம் ராம் என்று கூறுகிறார்கள். அதில் பகவானின் நினைவு வருகிறது. பகவானோ சிவனே ஆவார். மனிதர்கள் நிறைய பெயர்கள் வைத்து விட்டுள்ளார்கள். கிருஷ்ணருக்கு கூட சியாம் சுந்தர், வைகுண்டநாதன், வெண்ணை திருடுபவர் என்றெல்லாம் நிறைய பெயர்கள் கொடுக்கிறார்கள். நீங்கள் இப்பொழுது கிருஷ்ணரை வெண்ணை திருடுபவர் என்று கூறுவீர்களா என்ன? ஒருபோதும் கிடையாது. பகவானோ ஒரே ஒரு நிராகாரமானவர் என்று நீங்கள் இப்பொழுது புரிந்துள்ளீர்கள். எந்த ஒரு தேகதாரியையும் பகவான் என்று கூற முடியாது. பிரம்மா விஷ்ணு சங்கரரை கூட கூற முடியாது. பிறகு மனிதர்கள் தங்களை பகவான் என்று எப்படி கூற முடியும்? வைஜெயந்தி மாலை 108 மணிகளுடையது மட்டுமே பாடப்படுகிறது. சிவபாபா சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்தார். அதற்கு இவர்கள் அதிபதி ஆவார்கள். அவசியம் அதற்கு முன்னால் அவர்கள் இந்த முயற்சி செய்திருக்க கூடும். கலியுக முடிவு மற்றும் சத்தியுக ஆரம்பத்திற்கு இடைப்பட்ட சங்கம யுகமாகும். இது கல்பத்தினுடைய சங்கமம் என்று கூறப்படுகிறது. ஒவ்வொரு யுகத்திலும் என்று கூறிவிட்டுள்ளார்கள். அவதாரம் என்ற பெயரையும் மறந்து பிறகு அவரை கல் மண்ணிலும் அணு அணுவிலும் இருப்பதாக கூறிவிட்டுள்ளார்கள். இதுவும் நாடகமாகும். எந்த விஷயம் கடந்து போய்விடுகிறதோ அதற்கு டிராமா என்று கூறப்படுகிறது. யாரிடமாவது சண்டை ஏற்பட்டது, நடந்து முடிந்து விட்டது என்றால் அது பற்றிய சிந்தனை செய்யக்கூடாது. நல்லது, யாராவது கொஞ்சம் அதிகமாக பேசிவிட்டார், நீங்கள் அதை மறந்துவிடுங்கள். முந்தைய கல்பத்திலும் அவ்வாறே பேசியிருந்தார். நினைவில் இருந்தது என்றால் பிறகு கோபித்துக் கொண்டே இருப்பார்கள். அந்த விஷயத்தை மீண்டும் ஒரு பொழுதும் பேசவே பேசாதீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் சேவை செய்ய வேண்டும் அல்லவா? சேவையில் எந்த ஒரு தடையும் ஏற்படக்கூடாது. சேவையில் பலவீனத்தை வெளிப்படுத்த கூடாது. சிவபாபாவினுடைய சேவையாகும் அல்லவா? அதில் ஒரு பொழுதும் சிறிதளவு கூட மறுப்பு கூறக்கூடாது. இல்லை என்றால் தங்கள் பதவியை தாழ்ந்ததாக ஆக்கிக் கொண்டு விடுவீர்கள். தந்தைக்கு உதவியாளர்கள் ஆகியுள்ளீர்கள் என்றால் முழுமையாக உதவி செய்ய வேண்டும். தந்தையின் சேவை செய்வதில் சிறிதளவும் ஏமாற்ற கூடாது. எல்லோருக்கும் செய்தியை சேர்ப்பிக்கவே வேண்டும். மனிதர்கள் பார்த்த உடனேயே உள்ளே நுழைந்து விட வேண்டும். மற்றும் வந்து புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் மியூசியத்திற்கு அப்படிப்பட்ட பெயர் வையுங்கள் என்று தந்தை கூறிக்கொண்டே இருக்கிறார். ஏனெனில் இது புதிய பொருள் ஆகும் அல்லவா? மனிதர்கள் புதிய பொருட்களை பார்த்து உள்ளே நுழைவார்கள். தற்காலத்தில் பாரதத்தினுடைய பழமையான யோகம் கற்றுக்கொள்வதற்காக வெளிநாடுகளிலிருந்தும் கூட வருகிறார்கள். இப்போது பழமையானது என்றால் பழையதிலும் பழையது. அதுவோ பகவான் மூலமாகத்தான் கற்பிக்கப்பட்டதாகும். அதற்கு 5000 வருடங்கள் ஆகிவிட்டுள்ளது. சத்யுக த்ரேதாவில் யோகம் இருப்பதில்லை. யார் கற்பித்தாரோ அவரோ சென்று விட்டார். மீண்டும் 5000 வருடங்களுக்கு பிறகு வரும்பொழுதுதான் மறுபடியும் வந்து ராஜயோகம் கற்பிப்பார். பழமையான என்றால் 5000 வருடங்களுக்கு முன்னால் பகவான் கற்பித்திருந்தார். அதே பகவான் மீண்டும் சங்கம யுகத்தில் தான் வந்து ராஜயோகம் கற்பிப்பார். இதன் மூலமாக பாவனமாக ஆக முடியும். இச்சமயத்திலோ தத்துவங்கள் கூட தமோ பிரதானமாக உள்ளன. தண்ணீர் கூட எவ்வளவு நஷ்டம் ஏற்படுத்தி விடுகிறது. பழைய உலகத்தில் உபத்திரவங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. சத்தியுகத்தில் உபத்திரவங்களினுடைய விஷயமே கிடையாது. அங்கோ இயற்கை அடிமையாகி விடுகிறது. இங்கு இயற்கை எதிரியாக ஆகி துக்கம் கொடுக்கிறது. இந்த லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யத்தில் துக்கத்தின் விஷயம் இருக்கவில்லை. சத்தியுகமாக இருந்தது. இப்பொழுது மீண்டும் அது ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. தந்தை பழமையான ராஜயோகத்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறார். மீண்டும் 5000 வருடங்களுக்கு பிறகு கற்பிப்பார். யாருக்கு பாகம் உள்ளதோ அவர்கள் அந்த பாகத்தை ஏற்று நடிப்பார்கள். எல்லையில்லாத தந்தை கூட பாகத்தை ஏற்று நடித்துக் கொண்டிருக்கிறார். நான் இவருக்குள் பிரவேசம் செய்து ஸ்தாபனை செய்து சென்று விடுகிறேன் என்று தந்தை கூறுகிறார். ஐயோ ஐயோ என்ற கதறலுக்கு பிறகு வெற்றி முழக்கம் ஆகிவிடுகிறது. பழைய உலகம் முடிந்து போய்விடும். இந்த லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் இருக்கும் பொழுது பழைய உலகம் இருக்கவில்லை. 5000 வருடங்களின் விஷயமாகும். லட்சக்கணக்கான வருடங்களின் விஷயம் இருக்க முடியாது. எனவே தங்களுக்கு நன்மை செய்வதற்காக மற்ற எல்லா விஷயங்களையும் விடுத்து இந்த சேவையில் ஈடுபட்டு விடுங்கள் என்று தந்தை கூறுகிறார். கோபித்துக் கொண்டு சேவையில் ஏமாற்ற கூடாது. இது ஈஸ்வரிய சேவையாகும். மாயையின் புயல்கள் நிறைய வரும். ஆனால் தந்தையின் ஈஸ்வரிய சேவையில் ஏமாற்ற கூடாது. தந்தை சேவையின் பொருட்டு உத்தரவுகளோ அளித்துக் கொண்டே இருக்கிறார். நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோர் யார் வந்தாலும் அனைவருக்கும் உண்மையான நண்பர்கள் நீங்களே ஆவீர்கள். பிரம்மா குமார் குமாரிகள் ஆகிய நீங்கள் முழு உலகத்தின் நண்பர்கள் ஆவீர்கள். ஏனெனில் நீங்கள் தந்தைக்கு உதவி செய்பவர்கள். நண்பர்களுக்குள் எந்த ஒரு பகைமையும் கூட இருக்கக்கூடாது. ஏதாவது விஷயம் வெளிவந்தால் சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என்று கூறுங்கள். தந்தையின் ஸ்ரீமத் படி ஈடுபட்டு விட வேண்டும். இல்லை என்றால் தங்களுக்கே நஷ்டம் ஏற்படுத்தி கொண்டு விடுவார்கள். ரயில் வண்டியில் நீங்கள் வருகிறீர்கள் என்றால் அங்கோ எல்லோரும் சுதந்திரமாக இருப்பார்கள். சேவைக்கு மிக நல்ல வாய்ப்பு இருக்கும். பேட்ஜ் என்பதோ மிகவும் நல்ல பொருளாகும். ஒவ்வொருவரும் அணிந்திருக்க வேண்டும். யாராவது நீங்கள் யார் என்று கேட்டால் நாங்கள் தீயணைப்பு படையினர் என்று கூறுங்கள். தீயை அணைப்பதற்கு அங்கு தீயணைப்பு படை இருக்கிறதல்லவா? எனவே இச்சமயம் முழு சிருஷ்டியில் காமத்தீயில் எல்லோருமே எரிந்து விட்டுள்ளார்கள். காமம் என்ற மகா எதிரி மீது வெற்றி அடையுங்கள் என்று இப்பொழுது தந்தை கூறுகிறார். தந்தையை நினைவு செய்யுங்கள். தூய்மையாகுங்கள். தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள். அப்பொழுது படகு கரையேறிவிடும். இந்த பேட்ஜ் ஸ்ரீமத் மூலமாகத்தானே வடிவமைக்கப்பட்டுள்ளது. மிகவும் குறைவான குழந்தைகளே பேட்ஜ் மூலம் சேவை செய்கிறார்கள். பாபா முரளியில் எவ்வளவு புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு பிராமணரிடமும் இந்த பேட்ஜ் இருக்க வேண்டும். யாரை சந்தித்தாலும் அவருக்கு இதை வைத்து புரிய வைக்க வேண்டும். இவர் பாபா ஆவார். இவரை நினைவு செய்ய வேண்டும். நாம் சாக்காரத்திற்கு மகிமை செய்வதில்லை. அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் ஒரே ஒரு நிராகார தந்தையாவார். அவரை நினைவு செய்ய வேண்டும். நினைவின் பலத்தினால்தான் உங்கள் பாவங்கள் நீங்கி போகும். பிறகு கடைசியில் புத்தி எவ்வாறோ அவ்வாறே கதியாகிவிடும். துக்கதாமத்திலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். பிறகு நீங்கள் விஷ்ணுபுரியில் வந்து விடுவீர்கள். எவ்வளவு பெரிய மகிழ்ச்சிகரமான செய்தியாகும். புத்தகங்களை கூட கொடுக்கலாம். கூறுங்கள், நீங்கள் ஏழைகள், அதனால் உங்களுக்கு இலவசமாக தருகிறோம். பணக்காரர்களோ பைசா கொடுக்கவே வேண்டும். ஏனெனில் இதுவோ நிறைய அச்சடிக்க வேண்டியுள்ளது. இது எப்பேற்பட்ட பொருள் என்றால், இதன் மூலம் நீங்கள் ஏழையிலிருந்து உலகின் அதிபதி ஆகிவிடுவீர்கள். விளக்கங்களோ கிடைத்துக் கொண்டே இருக்கின்றன. எந்த தர்மத்தினராக இருந்தாலும் சரி, உண்மையில் நீங்கள் ஆத்மா ஆவீர்கள் என்பதை கூறுங்கள். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். இப்பொழுது விநாசம் எதிரிலேயே உள்ளது. இந்த உலகம் மாறப்போகிறது. சிவபாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் விஷ்ணுபுரியில் வந்து விடுவீர்கள். இது உங்களுக்கு கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மதிப்புள்ள பொருளை கொடுக்கிறோம் என்று கூறுங்கள். பேட்ஜை வைத்து சேவை செய்ய வேண்டும் என்று பாபா எவ்வளவு புரிய வைத்துள்ளார். ஆனால் பேட்ஜ் அணிவதே இல்லை. வெட்கம் ஏற்படுகிறது. பிராமணிகள் பார்ட்டிகளை கூட்டி வரும் பொழுது அல்லது எங்காவது அலுவலகத்திற்கு தனியாக செல்கிறார்கள் என்றால் அவசியம் இந்த பேட்ஜ் அணிந்திருக்க வேண்டும். நீங்கள் இதை வைத்து யாருக்கு புரிய வைப்பீர்களோ அவர்கள் மிகவும் குஷி அடைவார்கள். நாங்கள் ஒரு தந்தையை தான் ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூறுங்கள். அவர்தான் அனைவருக்கும் சுகம் சாந்தி அளிப்பவர். அவரை நினைவு செய்யுங்கள். பதீத ஆத்மாவோ போக முடியாது. இப்பொழுது இந்த பழைய உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. இது போல வழியில் சேவை செய்து கொண்டே வர வேண்டும். உங்களுக்கு நிறைய புகழ் கிடைக்கும். வெட்கப்படுவதால் தான் பேட்ஜ் அணிந்து சேவை செய்வதில்லை என்று பாபா நினைக்கிறார். ஒன்று பேட்ஜ், ஏணிப்படி அல்லது திருமூர்த்தி, காலச்சக்கரம் மற்றும் கல்ப விருட்சத்தின் படம் கூட இருக்க வேண்டும். உங்களுக்குள் உட்கார்ந்து ஒருவருக்கொருவர் புரிய வைத்தீர்கள் என்றால் எல்லோரும் கூடிவிடுவார்கள். இது என்ன என்று கேட்பார்கள். சிவபாபா இவர் மூலமாக இந்த புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார் என்று கூறுங்கள். இப்பொழுது என்னை நினைவு செய்யுங்கள், தூய்மையாகுங்கள் என்று தந்தை கூறுகிறார். தூய்மையற்றவர்களோ திரும்பி செல்ல முடியாது. இது போல இனிமையிலும் இனிமையான விஷயங்களை கூற வேண்டும். அப்பொழுது எல்லோரும் குஷியுடன் கேட்பார்கள். ஆனால் யாருடைய புத்தியிலும் பதிவதே இல்லை. சென்டரில் வகுப்பிற்கு செல்கிறீர்கள் என்றாலும் கூட பேட்ஜ் அணிந்திருக்க வேண்டும். ராணுவத்தினருக்கு இங்கு பேட்ஜ் அணியப்பட்டிருக்கும். அவர்களுக்கு எப்போதாவது வெட்கம் ஏற்படுகிறதா என்ன? நீங்கள் கூட ஆன்மீக மிலிட்டரி ஆவீர்கள் அல்லவா? தந்தை டைரக்ஷன் கொடுக்கிறார் என்றால் ஏன் அமலுக்கு கொண்டு வருவதில்லை? பேட்ஜ் அணியப்பட்டு இருந்தீர்கள் என்றால் நாம் சிவபாபாவின் குழந்தைகள் ஆவோம் என்று சிவபாபாவின் நினைவு கூட இருக்கும். நாளுக்கு நாள் சென்டர்கள் கூட திறந்து கொண்டே போகும். யாராவது ஒருவர் அல்லது மற்றொருவர் வெளிவருவார்கள். குறிப்பிட்ட இந்த நகரத்தில் உங்கள் கிளை நிலையங்கள் இல்லையா என்பார்கள். யாராவது வீடு ஏதாவது ஏற்பாடு செய்தால், அழைப்பு கொடுத்தால் நாங்கள் வந்து சேவை செய்கிறோம் என்று கூறுங்கள். தைரியமுடைய குழந்தைகளுக்கு தந்தை உதவுவார். தந்தையோ சென்டர் திறங்கள், சேவை செய்யுங்கள் என்று குழந்தைகளுக்கு தான் கூறுவார். இவை எல்லாமே சிவபாபாவின் கடைகள் ஆகும் அல்லவா? குழந்தைகள் மூலமாக நடத்தி கொண்டிருக்கிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஒரு பொழுதும் தங்களுக்குள் கோபித்துக் கொண்டு சேவையில் ஏமாற்றக்கூடாது. தடை செய்பவராக ஆகக்கூடாது. தங்களது பலவீனத்தை வெளிப்படுத்தக்கூடாது. தந்தைக்கு முழுமையாக உதவியாளர் ஆக வேண்டும். ஒரு பொழுதும் யாரிடமாவது சண்டையிட நேர்ந்தது என்றால் கடந்து போய்விட்டது, அதை பற்றி சிந்தனை செய்யக்கூடாது. யாராவது அளவு மீறி பேசினார் என்றால் அதை மறந்துவிடுங்கள். முந்தைய கல்பத்திலும் அவ்வாறே பேசியிருந்தார். அந்த பேச்சை மறுபடியும் பேசவே பேசாதீர்கள். வரதானம் சாந்தியின் தூதராகி அனைவருக்கும் சாந்தியின் செய்தியை கொடுக்கும் மாஸ்டர் சாந்தி மற்றும் சக்தியின் வள்ளலாக ஆகுங்கள். குழந்தைகளாகிய நீங்கள் சாந்தியின் செய்தியை கொடுப்பவர், சாந்தியின் தூதுவர் ஆவீர்கள். எங்கு இருந்தாலும் எப்போதும் சாந்தியின் தூதர் என்று நினைத்து நடந்து கொள்ளுங்கள். சாந்தியின் தூதர் சாந்தியின் செய்தியை கொடுப்பவர் என்ற நிலையில் இருக்கும் பொழுது தாங்களும் சாந்த சொரூபமாக சக்திசாலியாக இருப்பீர்கள். மற்றவர்களுக்கும் சாந்தியை கொடுத்து கொண்டே இருப்பீர்கள். அவர்கள் அசாந்தியை கொடுத்தால் நீங்கள் சாந்தியை கொடுங்கள். அவர்கள் நெருப்பை வைத்தால் நீங்கள் தண்ணீரை ஊற்றுங்கள். இதுவே சாந்தியின் மெசெஞ்சர் மாஸ்டர் சாந்தி மற்றும் சக்தியின் வள்ளலாகிய உங்களுடைய கடமையாகும். ஸ்லோகன்: எப்படி சப்தத்தில் வருவது சகஜமாக இருக்கிறதோ அதுபோல சப்தத்தை கடந்து செல்வதும் சகஜமாக இருக்கட்டும். அவ்யக்த இஷாரா: இப்பொழுது ஈடுபாடேனும் அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலா ரூபமாக ஆக்குங்கள். யோகத்தில் எப்பொழுதும் லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸ் என்ற நிலையை அனுபவம் செய்யுங்கள். ஞானம் ஒளியாகவும் மற்றும் யோகம் சக்தியாகவும் இருக்கிறது. ஞானம் மற்றும் யோகம் ஆகிய இரண்டு சக்திகளும் ஒளி மற்றும் சக்தியுடன் நிறைந்திருப்பதைத்தான் மாஸ்டர் சர்வசக்திவான் என்று கூறுகிறார்கள். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஆத்மாக்கள் எந்த ஒரு சூழ்நிலையையும் நொடியில் கடந்து விடுவார்கள். ஓம் சாந்தி.